إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه الله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من آذى مسلما فقد آذاني ومن آذاني فقد آذى الله رواه الطبراني صدق رسول الله صلى الله عليه وسلم على وجهنا لنوم நிகரற்ற அன்புடையவனும் சர்வலோக ரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் இரட்சமும் அகிலத்துக்கு ஒரு அருட்பதியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சுயந்தவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களாகிய முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹுடைய வீட்டில் ஒன்று குழுமி இருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியுள்ள நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு படித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலில் உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் என்கிறது வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லி தந்த மார்க்கம் அல்ல. தொடங்கோ, நோம்பு பிடிங்கோ, ஹஜ்ஜு செய்யுங்கோ, குர்ஆன் ஓதுங்க, ஜிக்ர் செய்யுங்க, துஆ செய்யுங்க என்று கட்டளையிட்டது மட்டுமல்ல, அந்த அமல்களை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இருப்பதோடு ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு இஸ்லாமியனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நிறைய சொல்லி இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாழ்படுத்தி அடுத்தவர்களுக்கு குறை சொல்லி, குறை தேடி, புறம் பேசி, கோல் சொல்லி, அதே போன்று பொறாமைப்பட்டு, காரணம் இல்லாமல் கோபித்துக் கொண்டு, சண்டை பிடித்துக் கொண்டு, கெட்ட குணம் உள்ளவராக ஒரு முஸ்லீம் நடந்து கொள்வாரே, ஆனால் அவரை ஒரு முஸ்லீம் என்று கூட சொல்ல முடியாது. அன்பு சகோதரர்கள், ஏன் இஸ்லாமியன் என்கிறவன் பேரை வைப்பது கொண்டு மாத்திரம், பேரை வைப்பது கொண்டு மாத்திரம் முஸ்லீமா ஆக முடியாது. அப்துல்லா என்று ஒரு பேர் வைத்திருக்கிறார், அப்துல் ரஹ்மான் என்று ஒரு பேர் வைத்திருக்கிறார், முகமது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார், ஆயிஷா, பாத்திமா என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். பெயரை கொண்டு மாத்திரம் இஸ்லாமியனாக ஆக முடியாது. அதே இஸ்லாத்தின் ஏதோ ஒரு கடமை தானே ஒழிய, அன்பு சகோதரர்களே, அதே போல அவர் சத்னா செய்திருக்கிறார் அல்லது ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறார் என்பதால் முஸ்லீம் அல்ல. ஒரு உண்மையான முஸ்லீம் என்கிறவர் அவரிடத்திலே இஸ்லாம் சொல்லுகிற குணம் இருக்க வேண்டும், அஹ்லாக் இருக்க வேண்டும், நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிமா மகாரிபல் அஹ்லாக், இந்த மண்ணுலகத்துக்கு இந்த உலகத்துக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் அமல்களை மட்டும் சொல்லிக் கொடுப்பதற்கு அல்ல. இந்த உலகத்துக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டது நான் நல்ல குணம் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, நல்ல குணத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகத்தான் இந்த உலகத்துக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாமியன் என்றால் யார் என்பதை பற்றி நபி அவர்கள் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, அல் முஸ்லிம் மன் சலிபல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, யார் தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கைகளினாலும் தன்னுடைய நாவினால் தன்னுடைய உறுப்புகளினால் அடுத்தவருக்கு யார் தீங்கு செய்ய இல்லையோ, அடுத்தவருக்கு இடையூறாக நடக்க இல்லையோ, அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்று அநேகமான இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்கிறோம், பிறரை திட்டுவதும் பிறரை ஏசுவதும் பிறரை பற்றி புறம் பேசுவதும் பிறரை பற்றி போர் சொல்லி திரிவதும் தங்கள் குடும்பங்களுக்கு இடையே பிரச்சனையை ஏற்படுத்துவதும் ஆளுக்கால் பொறாமைப்படுவதும் இப்பேற்பட்ட கெட்ட குணங்களோடு சில நபர்கள் நமக்கு மத்தியிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் அருவறுத்த மிக மோசமான பாவ செயல்களாக இவைகள் இருக்கிறது. பக்தியை விட, விபச்சாரத்தை விட, களவு எடுப்பதை விட அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை பற்றி புறம் பேசுவதே பெரும் பாவமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் அடுத்தவருடைய குறை தேடுவது, அவர் குறை செய்ய மாட்டாரா, அவர் சூஃபி போல இருக்கிறாரே, அவருடைய மானத்தை போட்ட வேண்டும், அவரை சீரழிக்க வேண்டும் என்று அடுத்தவர்களுடைய குறையை தேடுவது, குறையை கண்டுபிடிப்பது, குறையை அமலப்படுத்துவது இஸ்லாத்திலே பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நம்மளே சிலரை பார்க்கிறோம், நாய்கள் மோப்பம் பிடிப்பது போல அடுத்தவர்களுடைய குறையை தேடுவதுதான் அவர்களுடைய தொழிலாக இருக்கிறது. தன்னுடைய குறையை பார்க்க மாட்டார்கள், தன்னுடைய குறையை பார்த்து அதை திருத்திக் கொள்வதற்காக முயற்சி எடுக்க மாட்டார்கள், அடுத்தவர் குறை செய்கிறாரா என்றுதான் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, நாங்கள் மலக்குகள் அல்ல, நாங்கள் வானத்திலிருந்து பிறந்தவர்கள் விழுந்தவர்கள் அல்ல. மனிதன் என்றால் குறை செய்கிறவன் தான். ஒவ்வொருவர்களும் குறைபாடோடு தான் இருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய குறையை கண்டால் கூட அந்த குறையை மறைக்கும்படிதான் அருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு டிஸ்டர்ப் ஆக, அடுத்த முஸ்லிமுக்கு இடையூறாக எந்த சந்தர்ப்பத்திலும் நடந்து கொள்ளக் கூடாது என்று அருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். குர்ஆனை ஓதி பாருங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், வல்லதீன யுஃதூனல் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை நம்பி இருக்கிற, அல்லாஹ்வை விசுவாசித்து இருக்கிற, ஈமான் கொண்டிருக்கிற ஆண்களையும் பெண்களையும் யாரெல்லாம் குறை கூறி புறம் பேசி கோல் சொல்லி அல்லது மனநோக பேசி நோவினை செய்கிறார்களோ, யாரெல்லாம் அடுத்த முஸ்லிம்களை அடுத்த பிறரை நோவினைப்படுத்துகிறார்களோ அவர்கள் அவர்கள் பெரிய ஒரு குற்றத்தை செய்துவிட்டார்கள், அவர்கள் பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். வட்டி எடுத்தால் பெரிய பாவம் என்று சொல்லுகிறோம், களவு எடுத்தால் பெரிய பாவம் என்று சொல்லுகிறோம், அன்பு சகோதரர்களே விசச்சாரம் செய்தால் பெரிய பாவம் என்று சொல்லுகிறோம். ஏன் புறம் பேசுவதை நாங்கள் பெரிய பாவம் என்று கருதாமல் இருக்கிறோம்? ஏன் கோல் சொல்லுவதை பெரிய பாவம் என்று கருதாமல் இருக்கிறோம்? ஒருவருடைய குறையை அமலப்படுத்தி அவருடைய மானத்தை போக்குவதை ஏன் பெரும் குற்றம் என்று நினைக்காமல் இருக்கிறோம்? அன்பு சகோதரர்களே, இது இன்றைய காலத்திலே நமது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கிற பெரிய ஒரு குறைபாடாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய பொருள், அன்பு சகோதரர்களே, அது எவ்வளவு கண்ணியமானது! இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய உயிருக்கு, ஒரு முஸ்லிமுடைய மானத்துக்கு, ஒரு முஸ்லிமுடைய பொருளுக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது என்றால் சிந்தித்து பாருங்கள். நாம் இன்று உம்ரா செய்ய செல்லுகிறோம், ஹஜ் செய்ய செல்லுகிறோம், ஏன் ட்ரிப் போகிறோமா? அங்கே போய் உல்லாசமாக இருந்துவிட்டு வருவதற்காக போகிறோம். அன்பு சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? அங்கே இருக்கிற அல்லாஹுடைய அந்த வீடு காபத்துல்லா இந்த உலகத்திலே கட்டப்பட்ட முதல் வீடு, இந்த உலகத்திலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல். அதை பார்த்துக் கொண்டிருப்பதே அங்கே பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த காபத்துல்லாவை தவாப் செய்ய வேண்டும், கண்ணால் அதை பார்க்க வேண்டும், அங்கே தொழ வேண்டும், அங்கே துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் துவா ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய இடங்கள் அங்கே எவ்வளவோ இருக்கிறது. இதற்காகத்தான் லட்சக்கணக்கு செலவழித்து செல்லுகிறோம். இன்று ஒரு நபர் ஹஜ் செய்வதற்காக 6-7 லட்சம் தேவைப்படுகிறது, உம்ரா செய்வதற்காக 1 லட்சம் தேவைப்படுகிறது. இவ்வளவு செலவழித்து ஏன் போகிறோம்? காபத்துல்லாவிலே துவா செய்வதற்காக, காபத்துல்லாவை பார்ப்பதற்காக, அந்த காபாவை வலம் வருவதற்காக. அன்பு சகோதரர்களே, அந்த சிறப்பான காபாவுக்கு முன்னால் ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு அந்த காபாவை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஆச்சரியத்தோடு வியப்புடன் நபி அவர்கள் அந்த காபத்துல்லாவை பார்த்து சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் மா அதியபக்கி வா அதியப ரீஹக்கி வா அலம ஹுர்மத்தக்கி. ஏ காபாவே, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வேற நாயன் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் இந்த உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஏ காபாவே, நீ எவ்வளவு மனமாக இருக்கிறாய், எவ்வளவு நீ கண்ணியமாக இருக்கிறாய், எவ்வளவு உயர்வாக இருக்கிறாய். ஆனால் காபாவே, உன்னுடைய கண்ணியத்தை விட, உன்னுடைய உயர்வை விட ஒரு முஸ்லிம் கண்ணியமானவன் என்று சொல்லுகிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் காபாவுக்கு முன்னாலே செய்து சொல்லுகிற வார்த்தை இது. அந்த சகோதரர்களே, வல் முஃமின், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமின், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம், ஏ காபாவே, உன்னை விட கண்ணியமானவர். ஏ காபாவே, இன்னல்லாஹ ஜஅலக ஹராமன், அல்லாஹ் எப்படி உன்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறாரோ அதே போல ஒரு முஸ்லிமுடைய பணத்தை, ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்தை, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார் என்று நபி அவர்கள் காபாவுக்கு முன்னால் சொல்லுகிறார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்கலாமா? ஒரு முஸ்லிமை பற்றி குறை சொல்லி தெரியலாமா? ஒரு முஸ்லிம் இல்லாத இடத்திலே அவரை பற்றி புறம் பேசலாமா? ஒரு முஸ்லிமை பகைக்க அங்கே சண்டை சச்சரவுக்கு சண்டை சச்சரவை ஏற்படுத்தி வைக்கலாமா? அவரோடு பொறாமைப்படலாமா? இன்று நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சிலருக்கு அடுத்தவர்களுடைய முன்னேற்றம் பிடிக்கவில்லை. பாருங்களேன், அவர் என்ன விட முன்னேறிட்டார். இந்த ஊரில் நான் மட்டும்தான் பணக்காரனாக இருக்கணும், இந்த ஊரில் எந்த பிள்ளைகள் மட்டும்தான் படிச்சிருக்கணும், இவரோட பிள்ளைகள் படிச்சுட்டாங்களே, இவர பிள்ளைகள் டாக்டர்களாக ஆளுங்களாக வந்துட்டாங்களே, இவர் பணத்தில் உயர்ந்துட்டாரே என்று சகோதரர்களை பொறாமைப்பட்டு இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய அருவறுப்பான ஒரு பாவம் தான் சிறுக்கத்து பின்னாலே சூனியம் செய்வது. அந்த சகோதரர்களே, அடுத்தவருடைய முன்னேற்றம் பார்க்க முடியாமல், தாழ்ந்த முடியாமல் மந்திரவாதிகளிடத்திலே போய் சூனியம் செய்கிற விடயத்தை கூட நாங்கள் பார்க்கிறோம். சில ஊர்களுக்கு போனால் வேலைக்கு வேலை, வீட்டுக்கு வீடு, தோட்டத்துக்கு தோட்டம், யுத்த பகுதிகளிலே கண்ணிவடி புதைத்திருக்கிறது மாதிரி அங்கே சூரிய பொருள்கள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரர்களே, துக்கக்கேடான இன்னொரு விடயம் என்னென்றால், நமது முஸ்லிம்களில் அநேகமானவர்கள் ஒழித்து மறைத்து செய்கிறார்கள் என்ன? அதாவது பிண சாம்பல், அடுத்தவர்களுடைய பிணத்தை தோண்டி எடுத்து பிண சாம்பலை, பிணத்தினுடைய சாம்பலை மந்திரித்துக் கொண்டு வந்து தனக்கு வேண்டாதவர், தனக்கு தன்னோடு கோபம் உள்ளவருடைய முற்றத்திலே தூவுகிறார்கள், புதைக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இது யார் சொல்லிக் கொடுத்த ஒரு முறை தெரியுமா? இந்த உலகத்துக்கு சூரியத்தை அறிமுகம் செய்தவர் சைத்தான். உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு கலைகளுக்கும், உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு அறிவுகளுக்கும் அதை படித்துக் கொடுத்த ஒரு ஆசான் இருக்கிறார். இந்த உலகத்திலே சூரியத்தை கற்றுக் கொடுத்த ஆசான் சூரியத்துக்கு ஆசிரியர் சைத்தான் தான். அன்பு சகோதரர்களே, சொல்லுகிறது, அவர்கள் பின்பற்றுகிறார்கள். உண்டாக காரணம் ஏன்? அன்பு சகோதரர்களே, அடுத்தவர் நல்லா இருக்கிறதை இவர் விரும்புகிறார்கள். ஒரு முஸ்லிம் என்றால் நபியவர்கள் சொல்லுகிறார்கள், தனக்கு விரும்புவதை, தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பாதவரை உங்களிலே ஒருவர் மோமினாக ஆக முடியாது, உங்களிலே ஒருவர் முஸ்லீமாக ஆக முடியாது. கூடாது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பு சகோதரர்களே, தமக்கு எதை நாங்கள் விரும்புகிறோமோ, ஒவ்வொருவர்களும் நமக்கு எதை விரும்புகிறோமோ அதை பிறருக்கும் விரும்ப வேண்டும், அப்பொழுதுதான் அவர் ஒரு மூமினாக ஆகிறார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அன்பு சகோதரர்களே, பிறர் நல்லா இருக்கக்கூடாது, அவரோட பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாது, என்ன விட இவர் முன்னேறிவிடக் கூடாது என்று பொறாமையும் அடுத்த முஸ்லிமோடு காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்வதும் சிலரை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை காண்பதே இவருக்கு ஜெலஸ். அவரோடு சலாம் சொல்றதில்லை, அவரோடு சரியா பேசுறதில்லை. ஏன்? அவருக்கு பொருளை கொடுத்தது, அவருக்கு அந்தத்தை கொடுத்தது, அவருக்கு பணத்தை கொடுத்தது ஜனாதிபதியா அல்லது வேற யாராலுமா? அல்லாதானே ஒருவருக்கு கொடுக்கிறார், ஒருவரிடத்தில் இருந்து பறிக்கிறார். குர்ஆன் சொல்லுகிறது, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தில் ரிஸ்கை பங்கு வைப்பது, வாழ்வாதாரத்தை பங்கு வைப்பது நாம் தான். சிலருக்கு கூட கொடுப்போம், சிலருக்கு குறைத்து கொடுப்போம், சிலரை ஏழைகளாக ஆக்குவோம், சிலரை செல்வந்தர்களாக ஆக்குவோம். இது எங்களுடைய வேலை, நீங்கள் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா தஹாஸது வலா தனாஜது வலா தபாஹலு வலா தடாபரு வகூனு இபாதல்லா இஹ்வான அல்முஸ்லிம் அஹல் முஸ்லிம் லா யலுமுஹு வலா யஹ்துனுஹு வலா யஹ்திருஹு. எவ்வளவு பொன்னான வார்த்தைகள் நபி அவர்களுடைய வார்த்தைகள். அன்பு சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஹாஸது, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை கண்டு பொறாமைப்பட வேண்டாம். அன்பு சகோதரர்களே, ஏன் ஒருவரை ஒருவர் நாங்கள் பொறாமைப்பட வேண்டும்? இயற்கையிலே மனிதனுடைய உள்ளத்தில் பொறாமை வரத்தான் செய்யும். எங்களை விட உத்தர் நல்லா இருக்கிறாரு, எங்களை விட முன்னேறிட்டாரு, நம்ம உள்ளத்தில் பொறாமை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பொறாமையை செல்லுபடியாக்கக்கூடாது, அவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அவருக்கு தீங்கு செய்யக்கூடாது. அடுத்தவருடைய முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறார் அப்பா, சந்தோஷப்பட வேண்டும். அவரை போல நாமளும் ஆகுவதற்கு முயற்சி செய்யலாமே ஒழிய அவருக்கு குழி தோண்டக்கூடாது, அவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, பிறர் மீது பொறாமைப்படுகிற இந்த கெட்ட குணத்தை நபி அவர்கள் கேன்சருக்கு ஒப்பிட்டார்கள், புற்றுநோய்க்கு ஒப்பிட்டார்கள், ஆழ்கொள்ளி நோய்க்கு ஒப்பிட்டார்கள். சமுதாயத்தில் குழப்பங்களும் பிரிவுகளும், சமுதாயத்தில் குடும்பங்களுக்கு இடையிலே, ஊர்களுக்கு இடையிலே சண்டை சச்சரவும் கொலை கூட நடப்பதற்கு காரணம் பொறாமை தான். அன்பு சகோதரர்களே, உலகத்திலே முதலாவது நடந்த பாவமும் பொறாமை தான். இந்த உலகத்திலே முதன் முதலாவதாக நடந்த பாவ செயல், குற்ற செயல் பொறாமை என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். பொறாமை சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது, அல் ஹசத் யாக்குலுல் ஹசனா கமா தாக்குலுல் நாரு அல் ஹத்தப், எப்படி கொல்லி கட்டையை விறகை நெருப்பு சாம்பலாக்கி விடுமோ, இதே போல ஒருவருடைய தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை, உம்ராவை, எல்லா நல்லமல்களையும் பொறாமை சாம்பலாக்கி விடும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறர் மீது பொறாமைப்படுவதால் இவருடைய அமல்கள் எல்லாம் ஃபீஸ் போற மாதிரி அப்படியே அடித்து போகிறது, அப்படியே அழிந்து போகிறது. ஆனால் தான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர், நபித்தோழர்கள் ஒருவரை ஒருவர் ஒற்றுமை உள்ளவர்களாக, சகோதர வாஞ்சை உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியே லேசாக கொஞ்சம் பிளவுகள் ஏற்படுகின்ற பொழுது, சண்டை சச்சரவுகள் ஏற்பட சில சாத்தியக்கூறுகள் உண்டாகின்ற பொழுது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தப்ப இலைக்கும் தாங்குமம் கபலக்கும். தோழர்களே, உங்களுக்கு முன்னாலே சென்ற சமூகம், உங்களுக்கு முன்னாலே சென்ற சமூகத்தினர்களுக்கு மத்தியிலே இருந்த நோய் உங்களுக்கு மத்தியிலும் பரவிக்கொண்டிருக்கிறது என்றால், அது என்ன நோய்? கேன்சரா, எல்சரா, புற்றுநோயா, எய்ட்ஸா, அல்லது ஆழ்கொள்ளி நோயா, என்ன நோய்? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், தோழர்களே, உங்களுக்கு முன்னைய சமுதாயத்திலே இருந்த ஒரு நோய் உங்களுக்கு மத்தியிலே மீண்டும் வர ஆரம்பித்திருக்கிறது, பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அது புற்றுநோய் அல்ல, அது எய்ட்ஸ் அல்ல, ஆழ்கொள்ளி நோய் அல்ல, அதுதான் அல்ஹசது வல் பஹ்வா, கோபமும் பொறாமையும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கண்டால் சலாம் சொல்ல வேண்டும், சந்தோஷமாக பேச வேண்டும், அவருடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், 1000 ரூபாய் 2000 ரூபாய் லட்சக்கணக்கு கொடுப்பது அது மட்டுமல்ல சதக்கா. ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை பார்த்து குன்னுறுதல் காப்பது. ஒரு முஸ்லிம் சிலரை பார்க்கிறோம் கடும் மூஞ்சி, அடுத்தவரை பார்த்தால் சலாம் சொல்ல மாட்டார், பேசினால் மனசுடையத்தான் பேசுவார். அன்பு சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை நல்ல வார்த்தையில் நல்ல அவருடைய மனம் சந்தோஷப்பட பேசுவது தர்மம், அது சதக்கா என்றார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் கலிமத்து தய்யிபா சதக்கா. அன்பு சகோதரர்களே, சலாம் ஏன் இஸ்லாம் சலாத்தை பறக்கும்படி சொல்லி இருக்கிறார். அஸ்ஸு ஸலாம். ஒருவர் ஒருவரை கண்டால், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கண்டால் சலாம் சொல்லுங்கள். வேற்றுமையை வராமல் இருப்பதற்காக உள்ளத்திலே இருக்கிற பொறாமையும் அந்த குரோதமும் அந்த ஜலசம் இல்லாமல் போவதற்கான். அதனால் தான் ரெண்டு பேர் சந்திக்கின்ற பொழுது யார் முதலாவது சலாம் சொல்லுகிறாரோ அவர் அதாவது பெருமையை விட்டு நீங்கியவர் என்றார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த சகோதரர்களே, பொறாமையையும் கோபத்தையும் பற்றி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அது முன்னோர்களுக்கு மத்தியிலே இருந்த கொடிய நோய், அந்த நோய் உங்களுக்கும் மத்தியிலும் பரவி கொண்டிருக்கிறது. எனவே அந்த ரெண்டும் எப்படிப்பட்ட சாமம் தெரியுமா? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹியல் ஹாலிகா ஹியல் ஹாலிகா பாபரின் கத்தி, நாவிதனின் மைக்கத்தி எப்படி தலையை மொட்டை அடித்து விடுமோ, இதே போல ஒருவரின் உள்ளத்தில் இருக்கிற பொறாமையும் அவருடைய அந்த ஜலசும் அவருடைய கோபமும் அவருடைய தீனை மொட்டை அடித்து விடும், அவருடைய மார்க்கத்தை இல்லாமலாக்கி விடும் என்றார்கள். எவ்வளவு அழகான உதாரணம். நாவிதனின் கத்தி எப்படி தலையில் இருக்கிற முடியை அகற்றி விடுகிறதோ, இதே போல ஒருவரின் பொறாமையும் கோபமும் அவருடைய மார்க்கா அவருடைய நல்லமல்களை இல்லாமலாக்கி விடும் என்றார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, நல்ல பண்புள்ளவர்களாக பிறருக்கு நலனை நாடுபவர்களாக ஒரு முஸ்லிமும் இருக்க வேண்டும். மார்க்கம் என்றால் என்ன அன்பு சகோதரர்களே? நாங்கள் நினைக்கிறோம் பொழுதுவிட்டால் மட்டும் போதும், சூனியம் செய்யலாம், புறம் பேசலாம், அவருடைய இவருடைய கொலையை சொல்லி தெரியலாம். சிலருக்கு வேலையே பஜாரில் இருந்து கொண்டு குறை பேசுறதுதான். உங்களுக்கு தெரியுமா அந்த மௌலவி சாஹிப் பத்தி, இந்த ஆலிமை பத்தி, இவரை பத்தி, அந்த பணக்காரரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கதையை இழுத்து போன்றது அடுத்தவர்களையும் சகோதரர்களே அங்கே பாவத்துக்கு ஆளாக்குறது. ஒருவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி புறம் பேசுவதை நபி அவர்கள் எவ்வளவு தூரம் எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், அங்கு சகோதரர்களே சஹாபாக்களிலே ஒருவர் இருந்தார், அவர் நல்ல மனிதர். எத்தகைய நல்ல மனிதர் என்றால், அவர் ஒரு நாள் அதாவது அவர் இஸ்லா அது ஏதோ ஒரு தவறுதலாக ஜினா செய்து விட்டார். அன்பு சகோதரர்களே, மறைவாக ஜினா செய்ததை அதாவது நபி அவர்களிடத்திலே வந்து யார சொல்லுமா, நான் ஜினா செய்து விட்டேன், எனக்கு ரஜம் செய்யுங்கள். கல்யாணம் முடித்ததற்கு பிறகு விபச்சாரம் செய்தால் அவரை கல்லால் அடித்து அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே நபி அவர்களே, நான் யார சொல்லுமா, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனவே எனக்கு ரஜம் செய்யுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது, எனக்கு கல்லால் அடித்து அந்த ஹத்தை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் சொன்ன அதாவது அல்லாஹு தஆலா விட்ட கட்டளை அது. நான் மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் சந்தோஷமாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே நான் தண்டனை பெற்றுக் கொள்ளுகிறேன், அல்லாஹு தஆலா அந்த குற்றத்துக்கு வைத்திருக்கிற தண்டனையை எனக்கு தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லப்பா, நீ அப்படி செய்திருக்க மாட்டாய், நீ நல்லவர் தானே, நீ நல்ல மனிதர் தானே என்று நபி அவர்கள் மறைத்து பார்த்தார்கள். அவருடைய துறையை அவர் வெளிப்படுத்தியும் கூட அவருடைய துறையை நபி அவர்கள் மறைக்க பார்த்தார்கள். ஆனால் அவர் விடுறார் இல்ல, திரும்பி திரும்பி வந்து அல்லாஹ்வுடைய நபியை நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதற்குரிய தண்டனையை எங்களுக்கு தரத்து பாருங்கள் என்று அன்பு சகோதரர்களே பல முறை அவர் சொன்னதற்கு பிறகுதான் நபி அவர்கள் அவருக்கு அந்த தண்டனையை கொடுத்தார்கள். அவர் ரஜம் செய்யப்பட்டார். இவர் இந்த ரஜம் செய்யப்பட்ட சம்பவத்தை ஓனால் நபி அவர்கள் சில சஹாபாக்களோடு ஒரு பிரயாணம் போய்கொண்ட பொழுது, நபி அவர்களோடு சில சஹாபாக்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் இன்னொருவரை பார்த்து சொன்னார், உங்களுக்கு தெரியுமா இன்னாரே, உங்களுக்கு தெரியுமா அந்த மாஹிஸ்புரு மாலிக் என்பவரே, அல்லாஹ் மறைத்த குற்றத்தை வேணுமென்றே வெளிப்படுத்தி அவர் தண்டனை பெற்றுக் கொண்டாரே, அவர் நாய்க்கு அடிக்கப்படுவது போல அடிக்கப்பட்டாரே, அவருக்கு தேவைதானா, ஏன் இப்படி அவர் செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹும் அல்லாஹுடைய அரசோடும் மறைக்க பார்த்த ஒரு குற்றத்தை அவர் தானாகவே வெளிப்படுத்தியதால் அவர் நாய்க்கு அடிக்கப்படுவது போல அடிக்கப்பட்டார் என்று அவரை பற்றி ஒரு வார்த்தை இரண்டு பேரும் பேசிக் கொண்டார்கள். இந்த புரிதலை பற்றி அல்லாஹுடைய பயத்தினால் தான் செய்த குற்றத்துக்கு இந்த உலகத்திலேயே தௌபாவை பெற்றுக் கொண்ட அந்த நல்ல மனிதரை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள், ருஜிமா ஹத்தா ரஜமல் கல், நாய்க்கு அடிக்கப்படுவது போல அடிக்கப்பட்டார் என்று சொன்னார்களே. அந்த சகோதரர்களே, இந்த வார்த்தை நபி அவர்களுடைய காதலே விழுந்து விட்டது. நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அப்படியா, இவரை பற்றி இவர்கள் இப்படி பேசுகிறார்களா? கொஞ்சம் தூரம் சென்றதற்கு பிறகு அங்கே ஒரு கழுதை செத்து இருந்தது. அந்த சகோதரர்களே, ஒரு கழுதை செத்து அதை இரண்டு நான்கு கால்களையும் உயர போட்டுக் கொண்டு அதனுடைய நாற்றம் எடுக்கிறது. உடனே நபி அவர்கள் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டார்கள். அவர்கள் நபி அவர்களோடு தான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டீங்க, வாங்கப்பா என்று சொல்லி கூப்பிட்டு, நீங்க இந்த கழுதை இறைச்சி சாப்பிடுங்கள், இந்த கழுதையின் மாமிசத்தை தீங்குங்கப்பா என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரெண்டு பேரும் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், கழுதை என்கிறது நாங்க சாப்பிடுறது இல்ல, அது உயிரோடு இருக்கும் பொழுதே சாப்பிடுறது இல்ல, ஆனால் இது செத்து அதனுடைய இறைச்சி மாமிசம் வாசம் அடிக்கிறது, நாற்றம் அடிக்கிறது, இதை சாப்பிட சொல்லுகிறீர்களே அல்லாஹ்வுடைய நபியே, நாங்க எப்படி இதை சாப்பிடுவது என்று கேட்ட நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் தோழர்களே, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்திலே தௌபா பெற்றுக் கொண்ட அந்த புனிதரை பற்றி இப்படி பேசுறீங்களே, நாய்க்கு அடிக்கப்பட்டது போல அவர் அடிக்கப்பட்டாரோ அவருக்கு தேவைதானா இது என்று பேசுனீங்களே, அந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த நாக்கம் வீசக்கூடிய நாற்றம் எடுத்து நாற்றம் வீசக்கூடிய இந்த மாமிசத்தை இந்த இறைச்சியை தின்னுவதை விட அருவறுப்பானது நீங்க சொன்ன வார்த்தை. எனவே இப்படி ஒரு முஸ்லிமை பற்றி புறம் பேச வேணாம் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசிய இருவருக்கு அதனுடைய பாரதூரத்தை எப்படி விளங்கப்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே. ஆனால் இன்று ஒரு வார்த்தையா இரு வார்த்தையா அன்பு சகோதரர்களே, அதே போல ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் நபி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, கணவன் மனைவி அல்லவா, பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நபி அவர்கள் கொஞ்சம் புகழுகிற நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன இது, சஃபியாவை விட்டு அவங்களுக்கு யாரும் இல்லையா, இப்படி புகழ்ந்து பேசுகிறீங்களே, அவ என்ன, அவ ஒரு கட்ட பொம்பளை தானே, அவ கட்டவ கட்டையானவ தானே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரர்களே, உண்மையிலே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கட்டையானவர்கள் தான். அதை சொன்ன பொழுது நபி அவர்கள் கோபப்பட்டு விட்டார்கள். கோபத்தினால் நபி அவர்களுடைய முகம் சிவந்து விட்டது. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா, நீ சொன்ன இந்த வார்த்தை அவள் கட்டையானவள் என்று சொன்னாயே, இந்த வார்த்தையை கடலிலே போட்டால் கடல் தண்ணீரும் மாற்றம் அடைந்து விடும், கடல் தண்ணீரும் நாற்றம் எடுத்து விடும் என்றார். அன்பு சகோதரர்கள், ஒரு வார்த்தைக்கு இவ்வாறு சொன்னார்கள் என்றார். இன்று அநேகமான முஸ்லீம்கள் இந்த பெரும் பாவத்திலே அகப்பட்டுக் கொள்ளுகிறார். அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், பலாய் கழுகிறது, அடுத்த முஸ்லிமை பற்றி பேசுகிறது, அவரிலே குறை இருந்தோ இல்லையோ அவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி பேசுவது விபச்சாரம் செய்வதை விட கடுமையான பாவம் என்றார். விபச்சாரம் செய்வதை விட கடுமையான குற்றம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அது எப்படி, அல்லாஹ்வுடைய நபியே, விபச்சாரம் செய்வதை விட புறம் பேசுவது கடுமையான பாவமா, அது எப்படி என்று கேட்ட நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நபர் விபச்சாரம் செய்து விட்டார், ஆனால் யாருக்கும் தெரியாது, அவர் விபச்சாரம் செய்தது யாருக்கும் தெரியாது, இவர் தவறை உணர்கிறார், இவர் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார், அழுகிறார், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார். எனவே இவர் அல்லாஹ்வோடு இவருக்குள்ள அந்த தொடர்பின் காரணமாக, இவருடைய தனிப்பட்ட அந்த தௌபாவின் காரணமாக ஒருவேளை அல்லாஹ் இவரை மன்னிக்கலாம், ஆனால் யாரை பற்றி இவர் புறம் பேசினாரோ, யாருடைய மானத்தை போக்கினாரோ, யாருடைய குற்றத்தை குறையை குறை சொல்லித்திருந்தாரோ, அவரிடத்திலே போய் நான் உங்களை பற்றி இப்படி பேசினேன் என்று மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, எனவே விபச்சாரத்தை விட மிகப்பெரிய ஒரு பாவமாக, மிகப்பெரிய ஒரு குற்றமாக ரீபத் புறம் பேசுறது இல்லையா என்று கேட்டார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அன்பு சகோதரர்களே, வட்டியை பயப்படுகிறோம், வட்டி உண்மையிலே பயப்பட வேண்டிய ஒரு குற்றம் தான். அல்லாஹு தஆலா அதற்கு பெரிய தண்டனையை வைத்திருக்கிறான். தண்டனை மட்டுமல்ல, வட்டி வட்டியை கொண்டு அல்லாஹ் சமுதாயத்தை அழிக்கிறான். அல்லாஹு தஆலா வட்டியை அழிக்கிறான், சதக்காவை வளர்க்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சகோதரர்களே, வட்டி பயப்பட வேண்டிய ஒரு பாவம் தான். ஆனால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்பர் ரிபா, வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி எது தெரியுமா? 1000 ரூபாய் கொடுத்து 1500 ரூபாய் எடுப்பதோ அல்லது எங்கேயாவது பேங்க்ல லீசிங் எடுப்பதோ அதுவே வட்டி தான். ஆனால் அர்பர் ரிபா, வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி, இஸ்திபாலத்தை ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவது. உங்களுக்கு தெரியுமா அவர் இப்படி அவர் அப்படி என்று சொல்லி ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவது, மானபங்கப்படுத்துவது வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி என்றார்கள் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, அதனால் தான் ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய பொருள், ஒரு முஸ்லிமுடைய உயிர் அது காபாவை விட அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். நபி அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜு ஹஜ்ஜத்துல் வதா என்று நாங்கள் சொல்லுகிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி ஹஜ்ஜின் போது அரபா மைதானத்தில் லட்சத்துக்கு அதிகமான சஹாபாக்களோடு நபி அவர்கள் அங்கே குழுமி இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, அந்த நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், அன்பு தோழர்களே, இது என்ன மானம் என்று உங்களுக்கு தெரியுமா? சிந்தித்து பாருங்க, என்ன கேள்வி இது? நபி அவர்களுக்கு தெரியாத துல்ஹிஜ்ஜா மாதம் என்று ஏன் கேட்க வேண்டும்? அன்பு சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜா மாதம் ஏனைய மாதங்களை விட ஏனைய அதாவது மாதம் சில சிறப்பான மாதங்கள் இருப்பது போல ஹஜ்ஜுடைய மாதமும் ஹஜ்ஜுடைய நாட்களும் சிறப்பான நாள். அதனுடைய மகிமையை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் இது என்ன மாதம் என்று கேட்டார்கள். மீண்டும் கேட்டார்கள், இது என்ன இடம் என்று தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி அவர்களுக்கு இது என்ன இடம் என்று தெரியாதோ? நபி அவர்களுக்கு நல்லா தெரியும் இது என்ன இடம், அரபாவுடைய மைதானம் என்று. ஆனால் இதற்கு வேறொரு பெயர் வைத்து விடுவார்களோ என்று நாங்கள் நினைத்தோம். அதனால் தான் இப்படி கேள்வி எழுப்புகிறார்கள் போல என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார், இது அரபாவுடைய மைதானம் தானே, உங்களுக்கு தெரியாதா? திரும்ப கேட்டார்கள், இது என்ன நாள் ஹஜ்ஜுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிற அரபாவுடைய மைதானத்திலே ஒன்று சேர்கிறதால் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள், அது சிறந்த நாள், அது கண்ணியமான ஒரு நாள். எனவே ரசூலுல்லாஹிக்கு தெரியாதா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த 9வது நாளுக்கு நபி அவர்கள் வேறொரு பெயர் வைத்து விடுவார்களோ, அதனால் தான் இது என்ன நாள் என்று கேட்கிறார்களோ என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இது துல்ஹிஜ்ஜா மாதம், துல்ஹிஜ்ஜா இது அரபாவுடைய மைதானம், இது 9வது நாள் எனக்கு தெரியும். ஆனால் அன்பு சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எப்படி சிறப்போ, எப்படி இந்த அரபா மைதானம் இன்று சிறப்படைந்திருக்கிறாரோ, அதே போல 9வது நாள் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 30 நாட்களில் எப்படி சிறப்பான நாளாக இருக்கிறாரோ, அதே போல ஒரு முஸ்லிமுடைய மானம் கண்ணியமானது, ஒரு முஸ்லிமுடைய உயிர் கண்ணியமானது, ஒரு முஸ்லிமுடைய பொருள் கண்ணியமானது. இன்று சகோதரர்களே, மனித உரிமை பற்றி பேசுகிறார், ஹியூமன் ரைட்ஸ். சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லாத ஹியூமன் ரைட்ஸா? இஸ்லாம் எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது? அது காபாவை விட, மரபா மைதானத்தை விட, துல்ஹிஜ்ஜா மாதத்தை விட ஒரு மனிதனுடைய மானம் கண்ணியமானது, ஒரு மனிதனுடைய உயிர் கண்ணியமானது, ஒரு முஸ்லிமுடைய பொருள் கண்ணியமானது என்றால், ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசியது அமெரிக்கா அல்ல, ஐரோப்பா அல்ல, இந்த உலகத்திலே மனித உரிமைகள் பற்றி, ஹியூமன் ரைட்ஸ் பற்றி முதலாவது பேசிய தலைவர் எங்களுடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அன்பு சகோதரர்களே, எனவேதான் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உயிருக்கு சேதம் செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை மானபங்கப்படுத்தக்கூடாது, பொருளை சூறையாடக்கூடாது, களவாடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. ஆனால் இந்த இஸ்லாமிய பண்பு முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறதா? அன்பு சகோதரர்களே, இந்த பண்பை நாங்கள் நலிவகுத்ததின் காரணமாகத்தான் ஐரோப்பிய நாடுகளில் என்ன சொல்லுகிறார்கள், முஸ்லிம்கள் என்றால் டெரரிஸ்ட், முஸ்லிம் என்றால் சிரிப்பு இல்லாதவன், முஸ்லிம் என்றால் நல்ல பண்பு இல்லாதவன். ஏன்? எந்த நல்ல பண்புகளை இஸ்லாமியர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாரோ இதை நாங்கள் பின்பற்றுகிறோம் இல்லை. சிலரை பார்க்கிறோம், வணக்கங்களை மட்டும் அங்கே முண்டி அடித்துக் கொள்கிறார்கள், அடுத்தவர்களுடைய உரிமைகளை பால்படுத்துகிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் வணக்கமும் இல்லை, தொழுகையும் இல்லை, மஸ்ஜிதுடைய தொடர்பும் இல்லை, அடுத்தவர்களுடைய உரிமையை பால்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் எப்படி இவர்கள் சகோதரர்களை பதில் சொல்லப் போகிறார்கள்? ஏனென்றால் எங்கள் எல்லோருக்கும் பங்களோட்டுக்காரனை பற்றி நல்லா தெரியும். சொல்லுவார், பாருங்களேன், அவர் பங்களோட்டு ஆகிட்டாரு. அந்த சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், தோழர்களே, அத்தபரூன அல் முஃப்லிஸ், உங்களுக்கு தெரியுமா பங்களோட்டுக்காரன் யார் என்று, பங்களோட்டுக்காரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள்கிட்ட யாராவது கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம், அவர் நல்ல பணக்காரனா இருந்தால் இப்ப பணம் எல்லாம் இல்ல போச்சு, நல்ல செல்வ நிலையில் இருந்தால் இப்ப ஒன்றுமே இல்ல பங்களோட்டு என்று சொல்லுவோம். இதே மாதிரி அவர்கள் சஹாபாக்களும் சொன்னார்கள், பங்களோட்டுக்காரன் பங்களோட்டுக்காரன் யார் என்றால் யாருக்கு பழமும் பொருளும் இல்லையோ அவர்தான் என்றார். அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே அது உலகத்திலே ஏற்படுகிற வங்குரோத், ஆனால் யாரும் அல்லாஹுக்கு முன்னால் பங்களோட்டுக்காரனாக ஆகக்கூடாது, அதிலிருந்து ஒவ்வொருவர்களும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹுடைய நீதிமன்றம் உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் போல அல்ல, அங்கே ஜட்ஜை வைத்து உலகத்திலே பேசலாம், அல்லாஹிடத்திலே ஜட்ஜை வைத்து பேச முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, அல்யௌம நக்ஸிமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா அய்திஹிம், மனிதர்களுடைய வாய்க்கு கூட்டு போட்டுருவோம், அவர் கைகளையும் கால்களையும் பேச வைப்போம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய நீதிமன்றம் அங்கே சரியான தீர்ப்பு பொருத்தப்படும். ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அநியாயம் செய்த ஒருவர் அது மிருகங்களாக இருந்தாலும் கொம்பு உள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை குத்தி வேதனை செய்திருந்தால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே அந்த கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பு கொடுத்து அங்கே பழிக்கு பழி வாங்கப்படும், நீளம் செலுத்தப்படும் என்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மிருகங்களுக்கு இடையில இப்படி நடக்கிறது என்றால் மனிதனுக்கு மத்தியிலே அடுத்தவர்களுடைய பொருளை பறிப்பதும் பொய் வீடுகள் எல்லாம் பொய் ஆவணங்களை எல்லாம் செஞ்சு இது ஏந்த கடை இது ஏந்த தோட்டம் என்று பார்க்கிறோமே, அன்பு சகோதரர்களே, அடுத்தவங்களை பொருளை பறிக்கிறது, அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யறது, அடுத்தவங்களுக்கு சூனியம் செய்யறது, அது போலாம சூனியம் செய்யறதுக்கு பொருட்சாந்தலை கொண்டு வந்து கொட்டுறாங்க. மந்திரி அதாவது கட்டாரி இடத்துல அதாவது முஸ்லீம் அல்லாத மனகுருக்கள் இடத்துல போய் மந்திரித்து வந்து இன்று செய்கிற அநியாயங்களை பார்த்தால் அன்பு சகோதரர்களே, எத்தனையோ முஸ்லீம்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவர் எனக்கு சூனியம் செஞ்சிட்டாரு, இவர் எனக்கு சூனியம் செஞ்சிட்டார். சிகிச்சையால் பாதிக்கப்பட்டவர்கள் நாம் பார்க்கிறோம், நிறைய மக்கள் அன்பு சகோதரை அழிந்து கொண்டிருக்கிறார். இந்த பெரிய பாவத்தை செய்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அன்பு சகோதரர்களே, சூனியம் சூனியம் செய்தவன் அவன் உண்மையிலே இன்னாருக்கு சூனியம் செய்துவிட்டான் என்று நிரூபமாகிவிட்டால் அவன் அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்க வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அன்பு சகோதரர்களே, நபி அவர்களும் சூனியத்தினால் பாதிக்கப்பட்டார். அதே போல நபி அவர்களுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு யாரோ சூனியம் செய்து விட்டார் பொறாமையின் காரணமாக. உடனே சூனியம் செய்தவர் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவரை கொலை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். அதே போல உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் அங்கே நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய ஷரியத் சட்டம் அமல்படுத்தப்பட்ட காலம். சகோதரர்களே, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே அத்தனை கவர்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள், உங்களுடைய பகுதிகளிலே இருக்கிற சூனியதாரர்கள் சூனியம் செய்கிறவர்கள் சூனியம் செய்வதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற அந்த கட்ட ஜிஸ்கள் இவற்றை எல்லாம் தேடி பிடித்து கொலை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். ஒரு சஹாபி சொல்லுகிறார், நாங்கள் எத்தனையோ சூனியக்காரர்களை அந்த நேரத்திலே உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய கடிதம் கிடைத்ததற்கு பிறகு கொலை செய்தோம் என்று சொல்லுகிறார். இதை அன்பு சகோதரர்களே, நாளைய கியாமத்துடைய நாளையிலே பங்களோட்டுக்காரன் யார்? ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சில மனிதர்கள் மூட்டை மூட்டையாக கொள்கையினுடைய நன்மை ஹஜ்ஜுடைய நன்மை ஜகாத்துடைய நன்மை உம்ராவுடைய நன்மைகளை கொண்டு வருவார்கள், பெருத்த அமல்களோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள். ஆனால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் தொழுதிருக்கிறார் தான், நோன்பு பிடிச்சிருக்கிறார் தான், உம்ராவுக்கு மேல உம்ரா செஞ்சிருக்கிறார் தான், ஹஜ் செய்திருக்கிறார் தான், ஆனால் ஒரு அப்பாவி முஸ்லீமுடைய மனதை நோவினை பண்ணி இருக்கிறார், ஒரு அப்பாவி முஸ்லீமுக்கு ஏசி இருக்கிறார், அது சத்தமகாதா ஒக்கமசகாதா வாசல மாலகாதா. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் நன்மையை கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் ஒருவருக்கு ஏசி இருக்கிறார், ஒருவரை திட்டி இருக்கிறார், ஒருவருடைய மானத்தை போக்கி இருக்கிறார், ஒருவருக்கு அவதூறு சொல்லி இருக்கிறார், ஒருவருடைய பொருளை ஒருவருடைய நிலத்தை அபகரித்து இருக்கிறார், இப்ப இன்னொருவரை கொலை செய்திருக்கிறார், இன்னொருவருக்கு அடித்திருக்கிறார். எனவே இவருடைய தொழுகை இவருடைய நோன்பு இவருடைய ஹஜ்ஜ் இந்த நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு இவர் அநியாயம் செய்தாரோ யாருடைய ஹக்குகளை பயன்படுத்தினாரோ அவருக்கு இவருடைய நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அந்த சகோதரர்களே, நன்மைகள் கொடுக்கப்பட்டும் கூட இவருக்கு அநியாயம் முடியவில்லை, இவர் இவ்வளவு அமல் செஞ்சும் கூட இவருடைய அநியாயம் முடியல. எனவே இவர் யாருக்கு அநியாயம் செய்தாரோ யாருக்கு அடித்தாரோ யாருக்கு ஏசினாரோ யாருடைய
பொருளை அபகரித்தாரோ அவருடைய நன்மைகளை அவருடைய பாவங்களை எல்லாம் எடுத்து இவர் பேரிலே போட்டு இவரை நரகத்துக்கு அனுப்பப்படும். கவனித்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்தான் பங்களோட்டக்காரர் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த பங்களோட்டு நம்ம யாருக்கும் உண்டாகக் கூடாது. உலகத்திலே பங்களோட்டு ஏற்படலாம், நம்ம மாமாவோ சாச்சோ அண்ணனோ தம்பியோ ஊர்ல யாரோ ஒரு கூட்டாளியோ நமக்கு கை கொடுக்கலாம், தாப்பா நீ பங்களோட்டாயிட்டாய், நான் ஒரு 10 லட்சம் வச்சு போய் யாராரத்தை யாராவது கை கொடுக்கலாம். ஆனால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் யாரெல்லாம் பங்களோட்டுக்காரர்களாக மாறுகிறார்களோ அங்கே உதவி செய்ய யாரும் இல்லை, நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் அடுத்தவருக்கு இடையூறாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு டிஸ்டர்ப் ஆக எந்த சந்தர்ப்பத்திலும் நடக்கக்கூடாது. குர்ஆன் இதை பெரிய பாவம் என்று சொல்லுகிறது. ஒரு முஸ்லிமுக்கு இடையூறாக யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள். எனவே அன்பு சகோதரர்களை வட்டி எடுப்பது மட்டுமல்ல பெரும் பாவம், அன்பு சகோதரர்களை விபச்சாரம் செய்வது மட்டுமல்ல பெரும் பாவம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு பொறாமைப்படுவது, கோல் சொல்லுவது, குறை தேடி திரிவது, குறைகளை அம்பலப்படுத்துவது, மானத்தை போக்குவது, சகோதரர்களை இவைகள் எல்லாம் இஸ்லாம் தடை செய்த மிக அருவறுப்பான வட்டியை விட விபச்சாரத்தை விட கொடிய குற்றங்களாக இருக்கிறது. இவற்றை நாங்கள் வழங்க வேண்டும். நமது சமுதாயத்துக்கு மத்தியிலே சகோதரர்களே, இப்படி ஒருவரை ஒருவர் நாங்கள் சகோதர பாந்தியுள்ளவர்களாக நடத்த வேண்டும். ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு உதவி செய்ய வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லீம் என்றால் அடுத்த முஸ்லீமுக்கு போய் சொல்லக்கூடாது. லா யதலிமுஹு வலா யஹ்கிரு, ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமை இழிவாக்க கூடாது. ஹதீஸிலே வருகிறது, அதாவது ஒரு மனிதனுக்கு பாவத்தால் போதுமானது, அவன் விபச்சாரம் செய்வதை விட வட்டி எடுப்பதை விட அவன் ஏனைய விடயங்களை செய்வதை விட ஒரு முஸ்லீமுக்கு குற்றத்தால் ஒரு முஸ்லீமுக்கு பாவத்தால் மிக கொடூரமான பாவம் அய்யஹ்கிராஹுல் முஸ்லீம், அடுத்த சகோதர முஸ்லீமை இழிவாக்குவது என்றார்கள். அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலரை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்தவருடைய மானத்தை போக்குறது, 4 பேருக்கு முன்னால் அடுத்தவர்கள் குறைய சொல்ற அவருக்கு பெரிய சந்தோஷம். அன்பு சகோதரர்களே, ஹதீஸிலே வருகிறது, பாவங்களிலே ஒரு மனிதன் செய்த கெட்ட பாவம் மோசமான பாவம் ஒருவரை இழிவாக்குவது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இன்னும் நல்ல குணங்கள் எங்களுக்கு மத்தியிலே வர வேண்டும். எனவே தான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அடுத்தவர்களுடைய குறையை மறையுங்கள். சகோதரர்களே, ஒருவர் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார், ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு மரணித்த மனிதர் ஜனாசாவை குளிப்பாட்டுகிற நேரத்தில் அந்த ஜனாசாவிலே ஒரு குறை கண்டுவிட்டால் யார் அந்த குறையை மறைக்கிறானோ குளிப்பாட்டி அடைக்கிறதுக்கு பின்னால அந்த பஜார்ல வந்து நான் தான் அவரை குளிப்பாட்டினேன், அவரோட வயிறு இப்படி, அவரோட காது இப்படி, அவரோட கால் இப்படி. அன்பு சகோதரர்களே, அப்படி சொல்லக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறவர் அவர்களே அந்த ஜனாசாவிலே ஒரு குறையை கண்டால் அந்த குறையை யாரிடத்திலும் சொல்லாமல் அவர் மறைத்து விட்டால் அந்த குறையை மறைத்ததற்காக அல்லாஹ் அவருடைய 40 பெரும் பாவங்களை மன்னிப்பான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சகோதரர்களே, ஒரு ஜனாசாவினுடைய குறையை மறைத்தவருடைய 40 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் உயிரோடு இருக்கிற ஹயாத்தோடு இருக்கிற ஒரு சகோதரனின் குறையை மறைத்தால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை தருவார் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவர்களுடைய குறை தேர வேண்டாம். சிலருக்கு சகோதரர்களே அடுத்தவங்க குறைதான் வழங்கும், தன்னுடைய குறை வழங்காது. இதற்கு நபி அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார், சிலர் இருக்கிறார்கள் தன்னுடைய கண்ணில் ஒரு ஈச்ச மரம் இருக்கு, தன்னுடைய கண்ணுக்குள்ளே ஒரு ஈச்ச மரம் முளைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள், ஈச்ச மரம் அப்பா பூ மரம் அல்ல. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய கண்ணுக்குள்ள முளைச்சிருக்கிற ஈச்ச மரம் அவருக்கு வழங்குதில்லை, அடுத்தவர்கள் கண்ணிருக்கிற கபடா இவருக்கு விளங்கு என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, எனவே நாம் இதை இஸ்லாம் சொல்லி தந்த நல்ல பண்புகள் ஒருவரை ஒருவர் ஒரு பொறாமைப்படக்கூடாது, கோபித்துக் கொள்ளக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, குறை தேடக்கூடாது, குறையை அம்பலப்படுத்தக்கூடாது. ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமோடு கூட பிறந்த சகோதரன் போல நடந்து கொள்ளணும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நல்ல பண்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் இதற்கு பெரிய கூலி இருக்கிறது. அல்லாஹ் பரக்கத்து செய்வான். நமது ஊர்ல நமது நாட்டில் ஒற்றுமையின் காரணமாக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தியின் வாசலை திறந்து விடுவார் அன்பு சகோதரர்களே. எனவே அல்லாஹ் நம் அனைவர்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா? யா அல்லாஹ், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி இருப்போம், கோல் சொல்லி இருப்போம், அடுத்தவர்களுடைய உரிமையை நாங்கள் பயன்படுத்தி இருப்போம். யா அல்லாஹ், அதற்காக எங்களுக்கு குற்றம் பிடித்து விடாதே, நமக்கு அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வெட்கமாக இருக்கிறது. யாருமா எனவே ரப்பே நீ மன்னிக்கும் கிருபையானவராக இருக்கிறாய், எங்களை மன்னித்து விடுவாயாக. யாருமா யாருமா எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. இந்த நாட்டிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய இருக்க நாங்கள் கொஞ்சம் பேர் இந்த நாட்டில் இருக்கிறோம். யாருமா எங்களை பாதுகாத்து விடுவாயா, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றிய பயத்தை நல்லெண்ணத்தை போடுவாயா, எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக அவர்களை ஆக்கி விடாதே. யாரெல்லாம் எந்த இயக்கங்கள் எல்லாம் யாருமா முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சதித்திட்டங்களை தவிடுபடி ஆக்கி விடுவாயா, அவர்களை விரண்டோடச் செய்வாயா, அவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பாயா, அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்துவாயா, அவர்களை அவர்களுக்கு மத்தியிலே யாருமா நீ பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாயா. இந்த நாட்களை எங்களை நீ பாதுகாப்பாயா, உலக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله وأطيعوه، فالله تعالى يقول فهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن الكريم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الله أكبر. الحمد لله، الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله الأكبر، أشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله الأطهر، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله وأطيعوه، وصلوا وسلموا على من زاده الله شرفا وتعظيما وأولاه منه تحية وتسليما. فقال قال تعالى: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم فصل وسلم على سيدنا محمد وعلى آله الأطهار وصحابته الأخيار، خصوصا على أجلهم ساداتنا أبي بكر رضي الله عنه، وعمر رضي الله عنه، وعثمان رضي الله عنه، وعلي رضي الله عنه، وعلى الحسنين الأحسنين، وأمهما زهراء وخديجة الكبرى، وعائشة الطريلة، وبقية أزواج نبيك المصطفى، وعلى ستة الباقين من العشرة المبصرين بالجنة، وعلى جميع الصحابة والتابعين لهم بإحسان إلى يوم الدين، وعلينا ومعهم وفيهم برحمتك يا ذا الجلال والإكرام. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم اجعل هذا البلد وسائر بلاد المسلمين آمنا مطمئنا، ولا تصرف نعمتك عنا، وكن معنا حيث كنا. آمين يا رب العالمين. عباد الله، يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار، يذكركم واشكروه، يزدكم ويهدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. For more lectures, visit slhub.com.